ज्ञानतिमिरांधस्य ज्ञानांजनचलाकया सत्सरो मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन पूतले शयं रूप गदामय्यं ददातीं सर्वदान्तिकं वान्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां सकृजादं सगगनारघुनाथां तां सजीवं साद्वैतं सावतूतं परिजनसखिदं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगगनललिता श्रीविशाखां च। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयप्रदागस्वामिने विनामिने नमाचार्यपादायनिता गृभप्रदायिने गौरगदगामदाय नगरग्रामधारिणे। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिने विनामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगे। हरे कृष्णा जय श्री अन्न परमाल की। இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு. இன்றைக்கி நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்துட்டு ரகுநந்தன் தாக்கூர் அப்படிங்கிற ஆச்சாரியருடைய மறைவு தினம். ஆச்சாரியர்கள்லாம் இந்த உலகத்தில் தோன்றாங்க மறைகிறாங்க. அவங்க வந்து பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, பிரபுபாதர் பிறந்தார் குரு மகாராஜ் பிறந்தார் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆச்சாரியர்கள் வந்து தோன்றுவாங்க மறைவாங்க. அவங்க நித்தியமாக அதை நித்தியலீலா பிரவேஷ்ட நித்தியலீலா பிரவேஷ்டனா பகவானுடைய நித்தியலீலையில் திரும்பவும் நுழைந்தாங்க, அங்கிருந்தா வராங்க திரும்ப அங்கிருந்து போகிறாங்க. அப்படி ஆச்சாரியர்கள் வந்து பகவானுடைய மேற்பார்வையில் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. மகாத்மானம் ஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா, பகவானுடைய அந்தரங்க சக்தியில் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்துட்டு மகாத்மாக்கள்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அப்படி தான் வந்து ஆச்சாரியெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றுறாங்க. அவங்க தோன்றது ரொம்ப மங்களமானது, அவங்க மறைகிறது இன்னும் அற்புதமானது. ஏன்னா அவங்க தோன்றி நிறைய அற்புதங்களை இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் மறைகிறாங்க. அவங்களுடைய தாமரை பாதங்களை இந்த பூமியில் பதிச்சுட்டு திரும்பவும் அவங்க மறைகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சுத்த பக்தரும் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியரும் வைஷ்ணவருமானவர் வந்து ரகுநந்தன் தாக்கூர். இங்கே எவ்வளோ பேர் மாயாப்பூர் போயிருக்கீங்க? நவதீப் ஹரிஹரி, வெரி நைஸ். மாயாப்பூரில் வந்து மாயாப்பூர் போகிறதில் பர்தமான் ஒரு டிஸ்ட்ரிக் வரும். மாயாப்பூர் பக்கத்தில் பர்தமான் ஒரு டிஸ்ட்ரிக். அந்த பர்தமான் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்ரீகாந்தான்னு ஒரு இடம் இருக்குது. ஸ்ரீகாந்தாவில் வந்து நிறைய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்காங்க. அதில் குறிப்பாக நரஹரி சர்க்கார் தாக்கூர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க கௌர ஆரத்தியில், இப்ப நரஹரி ஆதி கௌரி சமர துலாய. நரஹரி சர்க்கார் தாக்கூர் வந்து எப்பவும் மகாபிரபு சாமர வீசிட்டே இருப்பார். அவரும் ஸ்ரீகாந்தாங்கிற இடத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய சகோதரர் நரஹரி சர்க்கார் தாக்கூர் சகோதரர் முகுந்த தாஸ்னு ஒருத்தர். யாரு? முகுந்த தாஸ். இந்த முகுந்த தாசர் வந்து ஒரு வைத்தியர், வைத்திய குடும்பத்தில் பிறந்தவர். அப்போ 500 வருஷங்களுக்கு முன்னாடி மன்னருடைய ஆட்சி இருந்தது. மன்னர் ஆட்சியில் வந்து வைத்தியர்கள்லாம் போய் அரசவையில் மன்னருக்கு சேவை பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. முகுந்ததாசர் வந்து ஒரு வைத்திய குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவருக்கு வந்து பகவான் மேலே கிருஷ்ணன் மேலே ஒரு உன்னதமான அதி அற்புதமான ஒரு பக்தி பிரேமம். எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலேயே இருப்பார் முகுந்ததாஸ். ஒரு சமயம் முகுந்ததாசரை வந்து இப்போ முகுந்ததாசர் வந்துட்டு ஒரு சமயம் ராஜாவுக்காக அரண்மனையில் ராஜாவுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணுறதுக்காக போகிறார் சேவை பண்ணுறதுக்காக. அப்போது ராஜாவுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்து சாமரம் வீசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த மயிர்பீழிகளாக சாமரம் வீசுகிறார். அந்த மயிர்பீழி பார்த்தவுடனே முகுந்ததாசருக்கு பகவானுடைய நினைவு வந்துடும். கிருஷ்ணருடைய தலையில் இருக்கிற மயிர்பீழி கிருஷ்ணருடைய நினைவு வந்தோடனே முகுந்ததாசர் வந்து தண்ணியும் அறியாமல் கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கே மயங்கி விழுந்துருவார். அவருடைய உடலில் எட்டு விதமான சாத்விக பாவங்கள், உடலில் மயிர் கூச்சி தெரிகிறது, கண்கள் இருந்து தார தாரையாக கண்ணீர் வர்றது. உண்மையில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் இதெல்லாம் ஏற்படும். நமக்கு வந்து ஜபமாலை எடுத்த உடனே வர்றது என்னது, கொட்டாய் வரும், அப்புறம் அது தொடர்ந்து தூக்கம் வரும். இது வந்து நம்மளுடைய மனோநிலை. நம்ம இன்னும் அந்த தளத்தில் உயரலை, இன்னும் பக்தியில் சுவையில் ஹரிநாமத்தில் இன்னும் நமக்கு சுவை ஏற்படலை. இப்போ நம்ம ஒரு பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம், சாதனா பக்தி பண்ணிகிட்ருக்கோம். முகுந்ததாசர் வந்து பாவ பக்தி பிரேம பக்தியில் இருந்தார். அவர் அப்படி அந்த மயிர்பீழியை பார்த்த உடனே அவருக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்து அப்படி மயங்கி விழுந்தார். அந்த அந்த அளவுக்கு பகவான் மேலே பக்தி உள்ளவருடைய முகுந்ததாசருடைய பையன் தான் ரகுநந்தன். முகுந்ததாசருடைய பையன் ரகுநந்தன். ரகுநந்தன் வந்து 5 வயசு குழந்தையாக இருப்பார். 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அப்பா ஏதோ ஒரு அவங்க அவங்க வீட்டில் ஒரு கோபிநாத் விக்கிரகம் இருக்குது, கோபிநாத் கிருஷ்ணா. அந்த கோபிநாத் விக்கிரகத்துக்கு அவங்க அப்பா வந்து தினமும் ஆராதனை பண்ணுவார், பூஜை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், பிரசாதம் படைச்சு அதை வந்து அவங்க எல்லோரும் உட்கொள்கிறாங்க பிரசாதத்தை. ஒரு நாள் ஏதோ அவசர வேலையாக முகுந்ததாசர் வந்து ஏதோ வைத்தியத்துக்காக போகிறார். அப்போ தன்னுடைய பையன் ரகுநந்தனை கூப்பிட்டு, ரகுநந்தன் இதுமாதிரி அப்பா அர்ஜெண்டாக அவசரமாக வெளியில் போகிறேன், நீ அம்மா பிரசாதம் பண்ணி கொடுத்ததுன்னு கோபிநாதருக்கு நிவேத்தம் பண்ணிடு அப்படிங்கிறார். ஸோ ரகுநந்தனும் அப்பா சொல்கிறது கேட்டுக்கிட்டு சின்ன பையன் 5 வயசு இருக்கும் அவ்வளோதான். சாமி 5 நிமிஷம் சார் முடிச்சுட்டு. ரகுநந்தன் என்ன பண்ணார்னா அப்பா சொல்கிறது கேட்டு அவங்க அம்மா பிரசாதம் பண்ணி கொடுத்ததுன்னு போகா பண்ணி கொடுத்ததும் கோபிநாதர் முன்னாடி வச்சு பிரார்த்திக்கிறார். அவர் சின்ன குழந்தையாக இருந்தனால அவர் என்ன நினச்சாருன்னா கோபிநாதர் எல்லாத்தையும் சாப்பிடுவார், எல்லாத்தையும் சாப்பிடுவார்னு நினச்சார். ஆனால் அதில் போக அப்படியே இருந்தது, பகவான் முன்னாடி வச்ச உடனே அது அப்படியே இருந்தது. இன்னும் அவருக்கு கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தமாயிடும், என்னுடைய அப்பா வந்து எனக்கு இந்த சேவையை கொடுத்துருக்காரு, கோபிநாதரை வந்து பார்த்துக்கணும், அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு. ஆனால் கோபிநாதர் சாப்பிட்லையே, அதனால எங்கள் அப்பா மேலே கோச்சுக்குவார், இல்லை நான் ஏதோ குற்றம் செய்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செய்வார் கோபிநாதர்கிட்ட. கோபிநாத், நான் ஏதாவது குற்றம் செய்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு மந்திரம்லாம் தெரியாது, இதை அப்பா வந்து இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார், இதை ஏற்றுக்கோங்க, தயவு செய்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவார். யார், ரகுநந்தன் அழ ஆரம்பிச்சிருவார். இப்போ கோபிநாத் வந்து அவருடைய அந்த பக்தியினுடைய அவருடைய பக்தியோட ஆழத்தை பார்த்து அந்த போகாவை ஏற்றுன்றார், அப்படியே எல்லாத்தையும் எடுத்துன்றார். வெளியில் போன ரகுநந்தன் திரும்ப அவர் முகுந்ததாஸ், முகுந்ததாஸ் போன வந்தோடனே அவங்க மாதாஜிட்ட கேட்குற வைப்பிட்ட கேட்குறாங்க பிரசாதம் இங்கே மகா பிரசாதம், அது கோபிநாதையில் சாப்பிட்டதாக ரகுநந்தன் சொல்கிறாரு. அப்படியா, நல்லா என்ன நடந்ததுன்னு கேட்டார். என்ன நடந்தது, எப்படி நீ எல்லாம் பண்ணி தானே கொடுத்த, நிறையா இருந்தது இல்லை? ஆமாம், எப்போ போல் வழக்கம் போல் நான் செய்தேன், நம்ம ரகுநந்தன்கிட்ட கொடுத்த, அவன் போய் பகவானுக்கு ஆஃபர் பண்ணார், படைச்சார், வரும்போது சொன்னார், எல்லாம் கோபிநாத் சாப்பிட்டுட்டார். ரொம்ப ஆச்சரியம் முகுந்ததாஸ்க்கு. முகுந்ததாஸ்க்கு என்ன முகுந்ததாஸ் சொன்னார், சரி ஒன்று லட்டு பண்ணு, உடனே லட்டு பண்ணி ரகுநந்தன் கூட அப்படின்னார். ரகுநந்தனை கூப்பிட்டாரு, எங்கே ரகுநந்தா, இந்த லட்டை கொண்டு கோபிநாதருக்கு கொடுத்துரு அப்படின்னார். வழக்கம் போல் ரகுநந்தன் அந்த லட்டு எடுத்துகிட்டு வந்து கோபிநாத்து முன்னாடி வச்சுட்டு, கோபிநாத் இந்த லட்டை நீ சாப்பிடணும். கோபிநாத் பேசினார், என்னப்பா இப்போதானே நீ ஒரு போக விருந்தே கொடுத்தேன், அதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இல்லை இல்லை நீங்கள் எதையும் சாப்பிடணும். சரி, அந்த லட்டு எடுத்து பாதி லட்டு சாப்பிட்டு பாதி லட்டு கையில் வச்சுருக்கார். இதை வந்து பின்னாடி ஜன்னல் வழியாக முகுந்ததாஸ் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அவ்வளோ ஒரு பரமானந்தம், தன்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சுருக்காரு, பகவானே ஸ்வயமாக வந்து அவன் நைவேத்தியம் செய்கிற போகாவை வந்து ஏற்றுண்டு அவன் கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறான்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரகுநந்தனுடைய ரகுநந்தனுக்கு பகவான் மேலே இருந்த அந்த அன்பு வந்து அவங்க அப்பானால் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ இதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து பண்ணுற லீலைகள்லாம் நம்மளுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வில் வளர்க்கணும், சின்னதிலிருந்தே நீங்க எல்லாரும் இந்த கதையும் கேட்டிருப்பீங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் சின்ன குழந்தையா இருக்கப்போ மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார். அவங்க அப்பா வந்து பக்தினு தாக்கூர் சொல்லுவார், அன்பா தான் சொல்லுவார். ஏ அவருக்கு அப்போ விமல் பிரசாத்னு பேர். ஏ விமல் பிரசாத், ஜெகநாதருக்கு வச்சுக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டே தப்பு இல்லையா, முதல் ஜெகநாதருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னார். அது வந்து அந்த குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அந்த பையன் அன்றையிலிருந்து முடிவு பண்ணார் விமல் பிரசாத், இனி என்னோடய வாழ்க்கையில் நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன். அவர் சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் அவர் சிஷ்யர்கள் யாராவது மாம்பழம் அவருக்கு கொடுத்தா அவர் சொல்லுவார், நான் ஒரு அபராதி, என்கிட்ட மாம்பழத்தை கொண்டு வராதிங்க, நான் ஜெகநாதருக்கு வச்சிருந்த மாம்பழத்தை எப்போ சாப்பிட்டது, அஞ்சு வயசில், ஒன்றுமே தெரியாத பருவம், எது நல்லது எது கெட்ட ரொம்ப வெகுளியான பருவம், நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த சின்ன குழந்தைகளை எப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதே செய்வாங்க, நம்ம பேசுகிறத பேசுவாங்க, சொல்லணும் எல்லாம் அதே தான் செய்வாங்க, நம்ம அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எந்த அளவு கிருஷ்ண உணர்வு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் ரொம்ப நல்ல பக்தர்களாக உருவாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முகுந்ததாசருக்கு, தன்னுடைய பையன் இந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில் சிரத்தையாக இருக்காரு. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் ஸ்ரீகாந்தால் அந்த கோபிநாதர் பாதி லட்டோட தரிசனம் கொடுப்பார். இன்னும் அந்த விக்கிரகெல்லாம் இருக்குது, ரகுநந்தன் தாக்கூர் வர்ஷிப் பண்ண அந்த கோபிநாதர் டைட்டி வந்து இப்போவும் நீங்கள் மாயாப்பூர் அந்த இதில் ஸ்ரீகாந்தால் போனால் தரிசனம் பண்ண. ஸோ எப்படி ரகுநந்தன் தாக்கூர் வந்து ரொம்ப குளோரிஃபை, ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அப்போ ஒரு நாள் ரகுநந்தன் தாக்கூர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா முகுந்ததாஸ் இவங்கெல்லாம் நரஹரி சர்க்கார் தாக்கூருடைய தலைமையில் எல்லா வைஷ்ணவர்களும் வருஷ வருஷம் ஜெகநாத் பூரி ரத யாத்திரையில் வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவனம் பண்ணிட்டு ஜெகநாதருக்கு ரத யாத்திரை அட்டன் பண்ணிட்டு நாலு மாதம் அங்கே தங்கியிருப்பாங்க. பெங்கால்லேருந்து வருவாங்க, ஸ்ரீகாந்தாலேருந்து வருவாங்க. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு முகுந்ததாஸ் கூப்பிட்டார். முகுந்ததாஸ் யார்? ரகுநந்தா கூட அப்பா. அவர் கூப்பிட்டு, மகாபிரபு எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக. மகாபிரபு சொன்னார், முகுந்ததாஸ்ட எனக்கு ஒரு சந்தேகம், நீயும் இருக்க உன் பையன் ரகுநந்தன் இருக்கான், இதில் யார் அப்பா யார் பையன் அப்படின்னாரு. இதில் அப்பா யார் பையன் யார், நீ அப்பாவா ரகுநந்தன் பையனா, இல்லை ரகுநந்தன் அப்பாவா நீ பையனான் அப்படின்னாரு. இப்போ முகுந்ததாஸ் சொன்னார், மகாபிரபு ரகுநந்தன் தான் எனக்கு அப்பா, அவர் தான் எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடி அந்த பக்தி சேவையை வந்து நான் பார்த்தேன். ரகுநந்தனுடைய டிவோஷன், அவருடைய பக்தி என்னால் பார்க்க முடிஞ்சுது, அந்தளவுக்கு எனக்கு பக்தி கிடையாதுன்னு. ஜாய் ஸ்ரீ ரகுநந்தன் தாக்கூர்க்கு. மகாபிரபு விக்ரம் சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான ரகுநந்தன் தாக்கூருடைய அந்த பக்தி வந்து மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் ஒரே ஒரு பாஸ்டர் ரகுநந்தன், அதுதான் இந்த டெம்போருடைய பாஸ்டர் வந்து பட்டரே நமக்கு சொல்றதா இருக்காங்க. ஆனால் மைக்கில் கூட அவரை ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லலாம், மைக்கில் சொன்னால் எல்லாருமே கேட்டுக்கலாம். பட்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இந்த ஒரு இன்னொரு சின்ன பாஸ்டர் ரகுநந்தன் தாக்கூர் சொல்லிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு இந்த ஸ்தலத்தோடைய இது சொல்லலாம். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வாருடைய, திருமங்கை ஆழ்வார் வந்து இங்கே உள்ள திவ்ய தேசங்களோடு ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருடைய லீலைகளை வந்து நம்ம மதியம் உபன்யாசத்தின் போது பகிர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்ரீகாந்தால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர், ஒரு பக்தர் வந்து ரகுநந்தன் தாக்கூர். சைத்தன்ய மகாபிரபு நித்யாவுடைய சகாக்கள் அபிராம் தாக்கூர்னு ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர். அபிராம் தாக்கூரை பற்றி ஏற்கனவே நான் லாஸ்ட் உபன்யாசத்தில், போன வருஷம் நடந்த உபன்யாசத்தில் பேசினேன், விருந்தாவன் உபன்யாசம். அபிராம் தாக்கூருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் ஒரு ரொம்ப 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 சுத்த பக்தர், பியூர் டிவோட்டி, 100% பியூர் டிவோட்டி. அவர் அவர் யாருக்காவது உபேசன்ஸ் பண்ணுறாருன்னா, நமஸ்காரம் பண்ணுறாருன்னா, அவர் அளவுக்கு பியூரிட்டி இல்லைன்னா அவங்க இறந்துடுவாங்க, உடனே இறந்துடுவாங்க. யாருக்கு அபிராம் தாக்கூருடைய அளவுக்கு பியூரிட்டி இல்லைன்னா, அவருடைய ஒபேசன்ஸ், அவருடைய நமஸ்காரத்தை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. அதனால் அபிராம் தாக்கூர் வராருனாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அபிராம் தாக்கூர் வராருனாலே எந்த வயசுக்கு முன்னாடி வர மாட்டாங்க, ஏன்னா அவரளவுக்கு நம்மகிட்ட பக்தி கிடையாதுப்பா, அவரங்க நமஸ்காரம் பண்ணி பம்மா போடுன்னு ஓடிடுவாங்க. சில சமயங்களில் விக்கிரகங்கள் கூட அது வந்து அவ்வளோ சரியான விக்கிரகமாக இல்லைன்னா அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணால் அது வெடிச்சு சதறிடும். ஒரு சமயம் அபிராம் தாக்கூர் பெங்கால் வழியாக எங்கே போகும்போது ஒரு காளி விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணார், அது வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வைஷ்ணவர், நிறைய அற்புதங்கள்லாம் செய்யக்கூடியவர். அவர் வந்து யாராவது வைஷ்ணவருடைய புகழை கேட்டால் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நினைப்பார். அப்போ ரகுநந்தன் தாக்கூருடைய புகழ் கேள்விப்படுவார். ஸ்ரீகாந்தால் வந்து சின்ன பையன்தான், அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ பக்தியாக, நான் உடனே போய் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுன்ட்டு ரகுநந்தன் தாக்கூரை பார்க்கறதுக்காக அபிராம் தாக்கூர் வரார். அபிராம் தாக்கூர் ஐ திங்க் அம்பிகா கல்னான் ஒரு இடம், அதான் அவருடைய பிளேஸ். அவர் அங்கிருந்து இருந்த இடம் நவதி பக்கத்தில் இருக்கு. மாம்காச்சி, அம்பிகா கல்னா, இதெல்லாம் அடுத்தடுத்து ஊர் நவதி பக்கத்தில். அப்போ அவர் வந்தோடனே முகுந்ததாஸ் ரொம்ப பயந்துக்குவார். முகுந்ததாஸ் யாரு? ரகுநாதனுடைய அப்பா. ஐயோ, என்னுடைய பையன் ஒரு சின்ன பையன், இவர் ஒரு பெரிய ஆச்சாரியர், இவர் போய் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணால் ஏதோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு என்ன பண்ணுவார்? அந்த சமயத்தில் ரகுநந்தன் வீட்டில் இருக்க மாட்டார், அவர் ஏதோ வெளியில் போயிருப்பார். என்னுடைய பையன் இங்கே இல்லைன்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு நினச்சிடுவார். என்னோட பையன் இங்கே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சிடுவார். இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரகுநந்தனை பார்க்க முடியலேன்னு. அப்படியே அதே நினைவோடு வராரு. அந்த கிராமத்துக்கு வெளியில், கிராமத்தினுடைய எல்லையில் வந்து ஒரு அழகான ஒரு பையன், நல்ல பயங்கர தேஜஸ், பயங்கர அழகு உட்காந்துட்டு இருந்தான். அந்த பையன்ட்ட, அந்த பையனை பார்த்துமே புரிஞ்சுன்றாரு, ஒருவேளை இது அந்த பையனாக இருக்குமோ அப்படின்னு. அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, நீ தான் ரகுநந்தனா? ஆமாம்மா, நான் தான் ரகுநந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிராம் தாக்கூரை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ரொம்ப இந்த வைஷ்ணவருக்குள்ள ஒரு இது ஈர்ப்பு. உடனே ரகுநந்தன் அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணார். அபிராம் தாக்கூர் உடனே ரகுநந்தனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். ஆனால் ரகுநந்தனுக்கு ஆகலை. கடைசியில் ரெண்டு பேருமே அங்கே அற்புதமாக கீர்த்தனம் செய்து நர்த்தனம் பண்ணுவாங்க. ரகுநந்தன் தாக்கூரும் அபிராம் தாக்கூரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிவிட்டு ரொம்ப அற்புதமாக கீர்த்தனம் செய்யும்போது ரகுநந்தன் தாக்கூருக்குடைய காலில் ஒரு கொலுசு அணிஞ்சிருப்பார். அந்த கொலுசு வந்து இவங்க ரொம்ப வேகமாக நடனம் ஆடும்போது அந்த கொலுசு பறந்து கழுந்து தெரித்து விழுகும், 4 மைல் தூரம் தள்ளி போய் விழுகும். அந்த இடத்துக்கு வந்து ஹை ஹட்டான் பேர். இப்போ அந்த இடம் இருக்குது. அந்த கொலுசு விழுந்த இடம் வந்து நூப்பர் குண்டுன்னு சொல்லுவாங்க. நூப்பர்னா தமிழில் வந்து கொலுசு. அந்த ரகுநந்தன் தாக்கூருடைய கொலுசு போய் விழுந்த இடம் நூப்பர் குண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல இப்போ ஒரு குண்டுன்னா குளம். இப்போ அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த லீலை நடந்த இடங்கள்லாம் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து பக்தி ரத்னாக்கர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. நரகரி சர்க்கார் தாக்கூருங்கிறவர் வந்து பக்தி ரத்னாக்கர்னு ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கார். அதில் ரகுநந்தன் தாக்கூருடைய மகிமையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறுமனே யார் ஒருத்தர், வெறுமனே சும்மா யார் ஒருத்தர் ரகுநந்தன் தாக்கூரை பற்றி கேட்குறாங்களோ, அவரை நினைக்கிறாங்களோ, அவருக்கு அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் உறுதி. ஜாய் ஸ்ரீ ரகுநந்தன் தாக்கூர்க்கு. ஏன்னா ரகுநந்தன் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிரியமானவர். ரகுநந்தன் தாக்கூர் பிரியமானவங்க மகாபிரபுக்கு ரொம்ப பிரியமானவங்களாயிடும். அதனால் நீங்கள் நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் மகாபிரபுடைய கருணை கிடைக்கணும். இந்த க்ஷேத்திரங்களுடைய தரிசனம் நல்லபடியாக நடந்து இன்னும் நம்ம பக்தி சேவையில் முன்னேற்றம் அடையணும். நிறைய ஜபிக்கணும். கூடுதலாக நிறைய நாமங்களை ஜபிச்சு பகவானுடைய நாமத்தில் ஒரு சுவை ஏற்படுது. ஏன்னா இந்த ஆச்சாரியெல்லாம் தோன்றினதே ஹரிநாமத்தை கொடுக்கறது தான். ரகுநந்தன் தாக்கூர் எப்பவும் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தார். அதனால் அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் வந்து ஹரிநாமத்தில் ஒரு சுவை ஏற்பட்டு தொடர்ந்து நம்ம நாம ஜபிக்கணும்னு பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீ ரகுநந்தன் தாக்கூர்க்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு, ஜாய் ஸ்ரீ அன்னபெருமாளுக்கு, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியாக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ரகு பெருமாள். நிறுத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம்.
ஜெய் ஸ்ரீமன்னாராயணன். ஸ்ரீமதி ராமானுஜாயினம். முக்கியமான திவ்ய தேசங்களுக்கு வந்திருக்கேன். திருவிதாங்கூர் திவ்ய தேசத்தில் முதல்ல வரும்போது முதல் திவ்ய தேசம், முதல் திவ்ய தேசம் பெறும் மாத்திரமில்லை, இந்த திவ்ய தேசத்துக்கு மிக விசேஷமான 3 விசேஷம். ஒன்று வந்து ஆழ்வாரை காட்டி கொடுத்த பெருமை, குமுதவள்ளி நாச்சார் அவதார ஸ்தலம். குமுதவள்ளினால்தான் திருமங்கி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வாரம் தான் நமக்கு 86 திவ்யதேசங்கள் கிடைக்கப்பெற்றது. ஆழ்வார் மங்களாசாசனம் என்பது ஒரு பெரிய ஏற்றம். இந்த ஆழ்வார் மங்களாசாசனத்தில் திருமலை எம்பெருமானாக மங்களாசாசனம் ஒரு ஏற்றம். சுவேதராஜனுக்கு அகால மிருத்தி தோஷம், பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியான இடம். கோயில் திருமலை பெருமாள் கோவில் என்று 3 திவ்யதேசங்கள் முக்கியமானது வைணவத்தில். அந்த 3மே இந்த திருவிதாங்கூர் திவ்யதேசத்தில் பெருமாள் இருக்கார். கோயில் என்று சொல்லக்கூடிய திருத்தி தமிழ் தெம்பெருமான் பள்ளிகொண்ட ரங்கநாதரும், பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய திருமணிக்குட வரதராஜ பெருமாள், திருமலை என்று சொல்லக்கூடிய திருவள்ளக்குளத்து அண்ணன் பெருமாள் மூணு பேருமே இந்த திவ்யதேசத்தில் இருக்கா. பெரிய முக்கியமான திவ்யதேசம். அதோடு இல்லாமல் இந்த 11 திவ்யதேசமும் ஒரே இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஒன்று. இந்த 11 திவ்யதேசத்துலேயும் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவார் நித்திய மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் திருமங்கி ஆழ்வார் சொல்வார். அது ஒரு ஏஷம். அந்த மங்களாசாசனங்கிறது திருநாங்கு திவ்யதேசத்தை பிரதி வருஷமும் பண்ணிட்டுருக்கார். இந்த திருநாங்கு திவ்யதேசத்துக்கு ஆழ்வார் ஒவ்வொரு திவ்யதேசமாக வந்து தைய மாவசைக்கு ஆரம்பி தைய மாவசன்னி மூணு நாள் உற்சவம். அதில் மூணாம் நாள் இங்கே வந்து ஆழ்வார் நேரடியாக மங்களாசாசனம் பண்ணுறார். இந்தூர் மாப்பிளையாக இன்னிவரையும் கொண்டாடப்படுகிறது. விசேஷமாக ஆழ்வாருடைய மாப்பிள்ளை ஆழ்வார் இந்த பெருமாளுக்கு மாப்பிளையாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி வந்தோம்னா மஞ்சள் தேங்காய் தான் வச்சு ஆழ்வார் மாப்பிள்ளைக்குள்ள மரியாதை அனைத்தும் இங்கே நடக்கும். அப்படி ஒரு ஏற்றமான திவ்யதேசம். சஜங்க சக்கரம் கடிவர்தகஸ்தம் சுரணாம்பரம் ரத்னகிரீட குண்டலதரம் பீதாம்பரம் மல்லிபுஷ்பம் கொலோ வெங்கட நாயகா அஸ்திகை சேதராதாக்கியம் அஸ்மின்னே வனைமகது வைகுண்டாது உத்தரே பாகே மாதவச்சுத பச்சுமே தத்தடாக தைஷாண்யாம் ஹிருதயோ வருஷத்வஜா பிரம்மகத்தியாக நிவர்த்தியாஸ்து அத்யாபிரதிஷ்டதேனு ஸ்தலபுராணம் கூறுகிறது. ஸ்வேதபிமானம் ஸ்வேதபுட்கரணி ஸ்வேத மகாராஜனுக்கு பிரத்யக்ஷமாக ஐதீகம். ஸ்வேத மகாராஜன் என்பவன் இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த துந்துமாருடைய குமாரன். அவனுக்கு 9 வயதிலே அகால மிருத்தோழம் இருப்பதாக குலகுருவான வசிஷ்டர் ஜோதிரியாக கூறி அதற்கு பரிகாரமாக சர்வபாகுலம் போக்கவில்லை இந்த திவ்யஸ்தலத்தில் நீ ஒரு மாத காலம் மிருத்தி மந்திரத்தை என்னாயுதம் கடும் தோம்புருந்து என்றால் ஒரு தோஷவர்த்தியாக என்று சொல்ல வசிஷ்டரின் அறிவுரையின்படி ஸ்வேதர் ஸ்தலம் வந்து ஐப்பசி மாத சுக்லபக்ஷ தசமி நன்னாள் என்று ஆரம்பித்து கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாசபரியும் சன்னிதர்வத்தில் வில்லமரத்தல்ல ஒரு காலால் நின்று கொண்டும் எம்பெருமானை நோக்கி கடும் தோம்புரையிலானான் ஸ்வேதர். ஒரு மாத காலம் பூர்த்தியாச்சு. மறுநாள் கைசிக துவாதசனி இந்த தபசின் பலனாக தபசுக்கு மெச்சோன்மன் கருடாருடனாக தோன்றி மார்க்கண்டேய கல்பவருஷ சிரஞ்சீவன்னு மார்க்கண்டேய சுமோபவா மார்க்கண்டேயனை போல் கல்பவருஷம் சிரஞ்சீவியாயிருவனுக்கு சர்வமங்கலம் உண்டான பெருமாள் அனுகிரகித்தார் அருள் பாவித்தார். வேற என்னன்னு கேட்குறா அடியேனுக்கு அனுகிரகித்தது போல அருள் பாவித்தது போல உண்மையே நாடி வந்து சரம்பும் அடையாரு. இந்த சன்னதியே எழுந்தருளி அவரவர் விரும்பும் பலன்களை கொடுத்தருள் வேண்டும் பிரார்த்திக்க எம்பெருமான வண்ணமே ஸ்வேத புஷ்கரவாதனாக சீனிவாசனாக திருவள்ளக்குளத்தனாக திருப்பதி கண்ணனாக கொள்கின்ற எல்லாருக்கும் அருள் பாவித்துக் கொண்டு வருகிறார். ஸ்வேதனா வெல்ல ஆழ்வாருடைய வெள்ளக்குளன் மங்களாசம் பண்ணார். திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்ற திவ்யதேசங்களில் அண்ணான் மங்களாசனம் பெற்ற ஏற்றம் இங்கே திருமலையிலேந்தான். திருமங்கி ஆழ்வார் திருமலையிலே சரணாகதி பிரார்த்தனை பண்ணுறார். அந்த சரணாகதி பிரார்த்தனைக்கு விழித்தது அதனால பிரார்த்தனை செய்யலாம். இனியும் திருமலையில் பாசுரம் திறங்கும் போது கண்ணார் கடல் சோழன் ஆரம்பம் இங்கே கண்ணார் கடல் போன ஆரம்பம் அங்கே வினோதழும் வேங்கடமாலுமே அண்ணாடியின் இடரைக்கிளையாயேன் மங்களாசாசனம் பாடல் இங்கே திருவள்ளக்குளத்தில் அண்ணாடியின் இடரைக்கிளையாயேன் மங்களாசாசனம் இந்த அண்ணாடியின் இடரைக்கு மங்களாசனம் இந்த ரெண்டும் பெருமானுக்கும் தான். அதனால்தான் அண்ணன் பெருமாளும் திருப்பதி கண்ணாகவும் தென்திருப்பதியாகவும் கொண்டாடப்படுகிறது. 108 வைணவ திவ்யதேசங்களில் சோழநாடு 40 40 திருநாங்கூர் 11 11 விசேஷமான திவ்யஸ்தலம். எப்படி மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் மிருத்தி தோஷம் பற்றியார்கள் அதே மாதிரி இங்கே ஸ்வேத மகாராஜனுக்கு 9 வயசில் அகால மிருத்தி தோஷம் பற்றியான முடியாது. இந்த சன்னியில் சட்டத்தை பூர்த்தி சதாபிஷேகம் ஆயுஷ் ஹோமம் மிருத்யுஞ்சோமம் செய்யும் குலுபிஷேகம் குமுதவள்ளி நாச்சார் அவதார ஸ்தலம். உங்களுக்கு நிறைய நாழி மற்ற திவ்யதங்களை வந்து சுருக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த திவ்யத மங்களா விசேஷத்தை இன்னும் பெரிய நிறைய விசேஷங்கள்லாம் ஆழ்வார் மங்களாசம் ஆழ்வார் குமுதவல் நாச்சார் எப்படி அவதரித்தா எப்படி தேவகன்னியாக இருந்தா எப்படி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கல்யாணம் பண்ணார் எப்படி ஆழ்வார் ஆனாங்கிற விசேஷங்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் சுருக்கமாக இல்லை. அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம ஒருத்தரா சேவிக்கிறத விட ஒரே இதுவாக இருந்தால் எல்லாருக்கும் மங்களாசனம் இங்கே ஆர்த்தி பண்ணுறதோடு இருக்கும். அதனால் இங்கே அதை முடிச்சுக்கிறேன். பலாச மனவாசாய பக்ததாட்சாய சாங்கனே ஸ்வேதாபிக்கிறதா வேண்டிய சாயம் பாதர்
ஜாய் ஸ்ரீ அன்னபெருமாள் கி ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய்.